ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒருவேளை இன்றைக்கு நாம் சுருக்கமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் வேத வசனங்களை தியானித்து நாம் அடுத்த காரியத்திற்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த லெந்து காலங்களிலே நான் முன்னதாகவே உங்களுக்கு சொன்ன வண்ணமாக வாழ்க்கையில் சில காரியங்களை மேற்கொள்வது என்கிற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். முதல் வாரத்தில் கோபத்தை மேற்கொள்ளுவது, இரண்டாவதாக இருமனம் உள்ள நிலையை மேற்கொள்ளுவது, மூன்றாவதாக பெருமையை மேற்கொள்ளுவது என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் நாம் சிந்திக்க இன்னொரு மிக அற்புதமான, நம்முடைய வாழ்க்கையோடு கலந்திருக்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் கவலை. ஒருவேளை உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் இல்லை என்பார்கள். இயேசு கிறிஸ்துவே கவலையை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை ஆண்டவர் வேதத்திலே கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கவலை என்பது ஒரு சிறிய வார்த்தை. இதை அறியாதவர்கள் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. இதை அனுபவியாதவர்களும் யாரும் இருக்க முடியாது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அனுபவிக்கிற ஒன்றுதான் கவலை. கவலை என்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எதோடு கூட தொடர்பு படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இட் ஹஸ் எ நெகட்டிவ் எஃபெக்ட் என்று சொல்லுகிறார்கள். கவலை என்பது எப்பொழுதுமே எதிர்மறையான ஒரு சிந்தையை உருவாக்குகிறதாக இருக்கிறது. ஒரு பொருளை குறித்தோ, ஒரு சூழ்நிலையை குறித்தோ, ஒரு நிகழ்வை குறித்தோ, ஒரு அனுபவத்தை குறித்தோ, when we can look a positive side, கவலை அதை என்ன செய்யும் என்று சொன்னால், நெகட்டிவ் சைடு என்ன அதை தான் பார்க்க செய்யும். எனவேதான் பிரியமானவர்களே, இந்த கவலையானது சாதாரணமாக தோன்றும், ஆனால் அதன் விளைவுகள் அசாதாரணமாய் உருவாக்கும். ஒருவேளை கவலையை இரண்டாக பிரிக்கலாம். எப்படிப்பட்ட கவலை என்று சொன்னால், ஒன்று இட்ஸ் எ ஷார்ட் லிவ்டு ஒரிஸ், அல்லது கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் வருகிற ஒரு கவலை. எப்படிப்பட்ட கவலை? அது ரொம்ப நல்ல கவலை, அது வந்துதான் ஆகணும். வண்டியில் உட்கார்ந்ததும் பெல்ட் போடணும்னு ஒரு கவலை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாதம் புதிதாய் மாறும் பொழுது ஐயோ நம்ம இன்சூரன்ஸ் கட்டணும் என்கிற உணர்வை உண்டாக்கும். இப்படி சின்ன சின்ன காரியங்களிலெல்லாம் நமக்கு நினைப்பூட்டுவதும் கவலை தான். அது நல்ல கவலை, அது தப்பு இல்லை. ஏனென்றால் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையை அது சீராக்கும், சிறப்புற செய்யும். ஆனால் அதற்கு நேராக இன்னொரு கவலை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எக்ஸசிவ் ஒரினஸ் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன செய்யணும்? எதிர்காலமே அப்படியே இருண்டு போனா போல போய் உட்கார்ந்து கொள்ளும், அல்லது வாழ்க்கையே செத்து போன ஒரு நிலையை சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையாக இருக்கிற நம்பிக்கையை உடைத்து போட்டுவிடும். இட் வில் டிஸ்ட்ராய் அவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஆல்சோ அவர் எலிஜிபிலிட்டி. ஒரு மனிதனால் நன்றாக திறமையாக செய்யக்கூடிய ஒன்றை செய்ய முடியாமல் கை கால்களை எல்லாம் உடைத்துவிடும். தட் இஸ் கால் எக்ஸசிவ் ஒரினஸ் என்று சொல்கிறார்கள். பல நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே கவலை வந்து நமக்குள் உட்கார்ந்து கொள்ளும். அப்புறம் டாக்டர் கிட்ட போனால் சொல்லுவார், உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூடுகிறதை போல நான் பார்க்கிறேன், உங்கள் சரீரத்தில் ஒரு இம்பேலன்ஸ்ட், ஒரு நடுநிலையாற்ற நிலைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த எக்ஸசிவ் ஒரினஸ் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்று சொன்னால், ஒருவேளை சாதாரணமாக ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கும், ஒரு வாரத்தில் அடுத்த ப்ராஜெக்ட் வரும், ஆனால் அதுக்குள்ள அது திட்டம் போடும், இனி அமெரிக்காவில் வேலையே இல்லாமல் போய்விடுமோ? ஒருவேளை ஒரு சின்ன வியாதி வரும், அது ஒரு வாரத்தில் கண்டிப்பாக சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வியாதி, இந்த வியாதி மரணத்தில் கொண்டு போய் என்னை நிறுத்தி விடுமோ என்ற சிந்தனைகளை எல்லாம் ஒரு பெரிய பூம், எப்படி சொல்கிறாங்கன்னா, பூத கண்ணாடியை வைத்து பார்க்க ஆரம்பிக்கும். எனவேதான் கவலை வந்து சாதாரணமான ஆள் இல்லை, அது ஒரு பெரிய கண்ணாடியை போட்டு சாதாரணமாய் தோன்றுகிறதை அசாதாரணமாக சிந்திக்க செய்யும். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 6:25-34 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு கவலையை குறித்த ஒரு கவனம் உண்டு. பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்து விடுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்றாரு. அதை விட பேதுரு ரொம்ப அழகாக சொல்லுவார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆங்கில வேதாகமும் ரொம்ப அழகாக சொல்லு, ஜஸ்ட் த்ரோ யுவர் வோரிஸ். அப்படின்னா என்ன பண்ணுமா, கவலையை தூக்கி எறிய வேண்டுமா? ஒரு தத்துவ ஞானி சொல்லுகிறார், கவலை என்பது வீட்டில் இருக்கிற ஒரு வேண்டாத ஒரு ஒரு ட்ராஷ், ஒரு வேண்டாத ஒரு பொருள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதை வெளியே கொண்டு போய் போட நேரம் இல்லாமல் அது இருக்கட்டும் இருக்கட்டும். உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் அப்படி நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே குப்பை தொட்டிக்கு போக வேண்டியது எத்தனை பொருள் உங்கள் வீட்டில் இன்னமும் இருக்கிறது? சில நேரம் சொல்லுவோம், இதை அன்னைக்கே கொண்டு போய் என்ன செய்திருக்கணும், நான் குப்பையில் போட்டிருக்க வேண்டும், ஆனால் நான் போடவில்லை, பிகாஸ் நோ டைம். இன்றைய வாழ்க்கையில் கவலையை மனிதன் தன் வாழ்க்கையில் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்தும் நாட் ரெடி டு கோ அண்ட் டாஸ் இட், அது அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் என்று பார்த்துக்கொள்கிறோம். இன்றைக்கு கவலை குறித்து சுருக்கமாக நம்ம பார்க்க வேண்டும். முதலாவது, ஹவு வோரிஸ் ஒர்க் இன் அவர் டே டு டே லைஃப். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை புரிந்து கொள்ள வேண்டும். வி ஆர் கால் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வோரி ஒர்க்ஸ் இன் அவர் லைஃப். வோரி என்ன செய்கிறது? இட் டைரக்ட்லி அஃபெக்ட் அவர் ட்ரஸ்ட், நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை அது நேரடியாக என்ன செய்கிறது என்று சொன்னால் பாதிப்புக்குள் நடத்துகிறது. இந்த கவலை என்ன செய்யும் தெரியுமா? முதலாவது, இட் செப்பரேட்ஸ் இண்டிவிஜுவல் ஃப்ரம் காட், மனிதனை தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் தூரப்படுத்திவிடும். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாதே, கலங்காதே, நான் என்ன செய்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். மூன்று முறை யோசுவாவை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், பயப்படாத கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் ஒரு கவலை வந்துவிட்டது. அந்த கவலை அவன் வாழ்க்கையை பலவீனப்படுத்தி விட்டது. அவனுடைய கவலை, அந்த கவலையானது அவனுக்குள்ளாக ஒரு பயத்தை உண்டாக்கியது. எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10 ஆண்டவர் அதே காரியத்தை சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஒரி என்ன செய்கிறது? அது பயத்தை போர்வை போல போர்த்தி கொண்டு அது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் கவலை பயப்படுத்தும். அதனால்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, பயப்படாதே. அப்போ முதலாவது, இந்த பயம் ஒரு தேவ மனிதனின் வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரித்து ஒரு பயமுள்ள சூழ்நிலைக்கு எடுத்துக்கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இல்லைப்பா, நான் இருக்கிறவங்க கூட. திரும்ப திரும்ப தேவன் வந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அடுத்து என்ன செய்யணும்? ஒரு க்ளோஸ் அவர் மைண்ட் டு சீ பிகர் திங்ஸ், பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் பார்க்க கூடாதபடி அது வந்து நம்முடைய மனதை அது என்ன செய்யும், இருளாக்கி போடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என் சமாதானம். ஆனால் இந்த ஒரு என்ன பண்ணுனா, தேவ சமாதானத்தை பார்க்க விடாமல் உலகத்தில் இருக்கிற சமாதானம் ஒன்று இருக்கு தெரியுமா, இந்த கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயும் அங்கேயும் தென்படுகிற அற்பமான சந்தோஷத்திற்குள்ளாக அதை அழைத்து செல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நான் உனக்கு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறேன். அதனால தான் பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று சொல்வார், த பீஸ் தட் இஸ் பியாண்ட் எவ்ரி திங். ஆனால் கவலை என்ன செய்யும்? அந்த சமாதானத்தை பார்க்க விடாமல் நம்மளை என்ன செய்யணும்? இட் வில் புட் இன் அ சிங், ரொம்ப சின்ன வட்டத்திற்குள் கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த கவலையானது நம்மை தேவன் வைத்திருக்கிற விலையேற பெற்ற சமாதானத்தை பார்க்கக்கூடாதபடி கவலையிலேயே வாழ்க்கையை நடத்த வைக்கும். மாத்திரமல்ல, இந்த கவலையானது அனுதின வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இட் வில் ஷோ யூ, இட் வில் டிஸ்ட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன், நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்த விடாதபடி அது வேறுபடுத்தி போடும். அப்படின்னா நம்ம சிந்தனை என்னன்னா, தேவ வாக்கு தத்தங்களை பார்ப்போம், உடனே மைண்ட் சொல்லும், இந்த வாக்கு தத்தம் எனக்கு இருக்கிறா போல தெரியல, இட் மே பி ஃபார் சம்வன் எல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், ஆண்டவருடைய ஒரு 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 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, ஆமாம் இதுதான் எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மாத்திரமா நடக்கிறது, இதுவும் கவலையின் வெளிப்பாடு. அப்போ கவலையை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கவலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதை அதுதான் உலகத்திலேயே உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் வேதம் சொல்லுவதில் இன்னும் சிலர் இது கரெக்டாக தப்பா என்று வாக்குவாதம் செய்கிற நிலையில் கூட இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா, நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரி அகாம்ப்ளிஷ் அப்சல்யூட்லி நத்திங். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் தன் உயரத்தில் ஒரு மூலம் கூட்ட முடியுமா என்று கேட்கிறார். இட் மீன்ஸ் கவலையானது வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல சாதனையையும் செய்ய முடியாது என்று வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்லுகிறது. தட் இஸ் அ ஃபைனல் வேர்ட். ஸோ வேத வசனத்தின்படி இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் என்று சொல்லலாம். கவலையை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள வாழ்வு காலத்தில் ஒரு மனிதன் 100 வருடம் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை சேர்த்தாலும், சேர்த்த எல்லாவற்றையும் திரும்பி பார்த்துவிட்டு கவலையினால் நான் இதை பெற்றேன், கவலையினால் இதை சாதித்தேன், கவலையினால் இது வந்தது என்று சொன்னால் ஒன்று வந்திருக்க, ஒன்றே ஒன்று மாத்திரம் வரும். என்ன வந்திருக்கும்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பலவீனம் நமக்குள் வந்திருக்கலாம். அது ஒரு சாதனை அல்ல, அதை வைத்துக்கொண்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின்படி ஒரி இஸ் நாட் குட் ஃபார் அஸ், நமக்கு அது நல்லது அல்ல என்று வேதம் சொல்கிறது. வாசியுங்கள் நீதிமொழிகள் 12:25. இன்னொரு வாட்டி படிங்க. மனிதனின் இருதயத்தில் உள்ள கவலை ஒடுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரி இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ், அது நம்மை என்ன செய்யும், ஒடுக்கி போடும். சில பேரை பார்த்தா சொல்லணும், என்னப்பா ஒடுங்கி போயிட்ட, நல்ல புஷ்டியாக இருந்தாய், இப்பொழுது நீ ஏன் ஒடுங்கி போனாய். கவலையினுடைய வேலை என்ன என்று கேட்டால் வேதம் சொல்லும், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒடுக்கி போடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் காட், எப்பொழுதுமே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது தான் கவலை. என்ன கவலை என்ன பண்ணும், விசுவாசத்தை எடுத்து போட்டுவிட்டு அது ஒரு மனிதனுக்குள்ளாக எதை கொண்டு வந்துவிடும் என்று சொன்னால், நம்பிக்கை அற்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிடும். இப்போ நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியுமா? ஒரி பர்சன் நெவர் ப்ரேஸ் இன் இஸ் ஹார்ட், தன் இருதயத்தில் அவன் ஜெபிக்க முடியாது, முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க முடியாது, முழு இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்ல முடியாது, முழு இருதயத்தோடு வேத வசனத்தை வாசிக்கவும் விடாது. கவலையோடு நீங்கள் பாட்டு பாடினா எப்படி பாடுவீங்க? சந்தோஷம் பொங்குதே பாட்டு பாட முடியுமா? கவலையோடு பாடினா எப்படி பாடுவோம்? என்னமோ ஒரு காரியத்திற்காக பாடுவோம். ஸோ ஆல்வேஸ் இந்த கவலை என்ன செய்கிறது, ஒரு மனிதனை தேவனுக்கு விரோதமாய் நிற்க வைக்கிறது. எனவே தான் வேத வசனம் சொல்கிறது, அற்ப விசுவாசியே நீ கவலைப்படுகிறாய் என்று வேதம் சொல்கிறது. வாசியுங்கள் மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, பாருங்கள் பிரியமானவர்கள், இந்த அற்ப விசுவாச நிலைக்குள் கொண்டு வந்து அது என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனை பார்க்கக்கூடாதபடி தேவனுடைய வாக்கு தத்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் சந்தேகிக்கப்பட செய்துவிடுகிறது. அப்போ வேதம் மிக தெளிவாக இருக்கிறது, கவலையினால் ஒன்றையும் ஒரு மனிதன் சாதிக்க முடியாது. கவலையானது எந்த பிரயோஜனமும் உள்ள ஒரு பொருள் அல்ல. கவலை ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரமாக நிறுத்தி தேவனை பார்க்கக்கூடாதபடி அவன் என்ன செய்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய எண்ணங்களை வேறுபடுத்தி விடுகிறது. இட் டைரக்ஷன், அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒரு ரோட்டிலிருந்து ஒரு ரோடு மாறிட்டா போதும், நம்ம போய் சேர வேண்டிய தூரம் அதிகரித்து போய்விடும். இந்த கவலையினுடைய நோக்கம் அதுதான். எனவே தான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கவலையினுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை. இன்னைக்கு சுருக்கமாக அதை எப்படி மேற்கொள்ளலாம்? வேதத்தில் ஆண்டவர் தம்முடைய மலை பிரசங்கத்தில் அதை மேற்கொள்ளுவதை மிக சுருக்கமாக நமக்கு கற்றுத்தருகிறார். வாசியுங்கள் மத்தேயு 6:25, மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். பிரியமானவர்களே, முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று கேட்கிறார். இட் மீன்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நோ யுவர் வேல்யூ. எது நமக்கு மேன்மையானது, ஆடையா சரீரமா, அல்லது நமக்கு நாம் புசிக்கின்ற ஆகாரமா நம்முடைய ஜீவனா, எது ரொம்ப முக்கியம், எது விலையேற பெற்றது, நம்முடைய சரீரமும் ஜீவனும். இட் மீன்ஸ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வி ஹாவ் டு நோ த வேல்யூ. அநேக நேரங்கள நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ஆடை தான் அல்லது நம்முடைய ஆகாரம் தான் சிறப்பானது என்று அதை நாடி ஓடுகிறவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு தேவன் தந்த விலையேற பெற்ற சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறான். அப்போ இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சம்திங் இஸ் வேல்யூபிள் தட் இஸ் இன் யூ. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சில விலையேற பெற்றவைகள் இருக்கிறது. இந்த விலையேற பெற்றவைகள், வாழ்க்கையில் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இட்ஸ் அ குட் ஹெல்த், இட்ஸ் அ குட் ஃபேமிலி, இட்ஸ் அ குட் நாலேஜ், அ குட் ஃபெய்த். தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவம், த அழைப்பு, த வாக்கு தத்தங்கள், இவைகள் எல்லாம் விலையேற பெற்றவைகள் நமக்குள் தேவன் தந்திருக்கிறார். ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வேல்யூபிள், அதை தான் சிந்திக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜீவனை குறித்தும் அல்லது சரீரத்தை குறித்தோ கவலைப்படுவதில்லை, அதன் மீது உடுத்துகிற ஆடையை குறித்தும் உண்கிற ஆகாரத்தை குறித்தும் மனிதன் கவலைப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசித்து பார், ஒரு பறவையை பார், காட்டு புஷ்பங்களை பார், உலகத்தில் உள்ள நம்பர் ஒன் கிங் இந்த மகிமைக்கு ஒத்த ஆடையை அணியவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப அதை காட்டிலும் மேலான மகிமையை என்னால் கொடுக்க முடியும். எனவே இம்பார்ட்டன்ட் என்ன, ஆண்டவர் சொல்றாரு, எது விசேஷித்தமானது அதை நீ முதலாவது புரிந்து கொள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 4:14 வாசியுங்கள். 1 பேதுரு 4:14. பாருங்கள், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ உங்கள் சரீரமானது விலையேற பெற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த சரீரத்திற்குள் வாசம் பண்ணுகிற ஜீவன், விலையேற பெற்ற ஒன்றை உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த விலையேற பெற்றது என்கிட்ட இருக்கிறா, நான் கவலைப்படுவேனா? இன்னைக்கு ஏன் கவலைப்படுறேன், எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை என்கிற நிலை. காரணம் என்ன, மேலோட்டமாக நாம் நம்மிடம் இருப்பதை பார்க்கிறோம், ஆனால் தேவன் தந்திருக்கிற விலையேற பெற்றதை மறந்து விடுகிறோம். ரெண்டாவது காரியம், நம்ம இதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோ காட் அண்ட் இஸ் கெப்பாசிட்டி, தேவனையும் அவரிடத்தில் இருக்கிற பலனை. சங்கீதக்காரன் மிக அழகாக 23 சங்கீதத்திலே பட்டியலிடுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையன் என்று விசுவாச அறிக்கை செய்கிற மனிதன் தேவனை 4 குணங்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். God as a shepherd, provider, protector and guide, and also He is the one who shepherds me day by day. பாதுகாக்கிறவராய், போஷிக்கிறவராய், ஆலோசனை தருகிறவராய், என் வாழ்க்கை முழுவதையும் நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். அவர் எனக்கு மெய்ப்பன், ஸோ எனக்கு குறைவு ஒன்றுமில்லை. அதனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன் என்று முடிக்கிறார். அப்போது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன? நாம் விலையேற பெற்றவர்கள், நாம் பெற்றிருக்கிற தேவன் விலையேற பெற்றவர். அவர் அற்பமான ஆதாயத்துக்காக நம்மளை விற்று போடுகிறவர் அல்ல, அற்பமான ஆதாயத்திற்காக நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நம்மை தேடி அனுதினமும் வருகிறார். நிறைவாக நாம் வாசித்த மத்தேயு 6:33 வாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்போ மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? நான் விலையேற பெற்றவன், என் தேவன் சர்வ வல்லமை படைத்தவர், ஆனால் கவலையை மேற்கொள்ள எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நான் எதை நான் முதலாவது தேவனை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். Do our part first, God will do rest. என்னுடைய பங்கு என்ன? முதலாவது நான் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்னெல்லாம் கொடுக்கப்படும் பாருங்க, அந்த வசந்தி வாசியுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். போதும் பிரியமானவர்களே, நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது ஒரு மனிதன் கடவுளுடைய சமூகத்தில் அவன் வாழ்வில் இருக்கிற கவலைகள் நீங்கி வாழ ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கை கொடுத்துட்டாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ வி ஹாவ் டு டூ அவர் பார்ட். மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசு போகிறார். அங்கே மார்த்தாள் என்ன செய்கிறாள்? பல்வேறு அலுவல்களை அவள் தன்னை இணைத்துக் கொண்டாள். நிறைய சமையல் பண்றா. தன் சகோதரி தேவ ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை கண்டு கேள்வி கேட்கிறார். ஆண்டு சொல்ல அநேக காரியங்களை கண்டு கவலைப்படுகிறார். நம் மரியாள் என்ன செய்தால் தெரியுமா? தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். காரணம் என்ன? அவள் தன்னுடைய பங்கு என்ன என்பதை முதலாவது செய்தால், இரண்டாவது பங்கு தேவனுடைய பாதத்திலிருந்து பெற்றால் நல்ல பங்கை அவள் சுதந்திரித்தவள் என்கிற பட்டியல். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வி ஹாவ் டு டூ அவர் பார்ட் ஃபர்ஸ்ட், காட் வில் டூ ரெஸ்ட். இதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற உண்மை. எனவே இந்த லெந்து காலங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கவலையோடையே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. கவலையை மேற்கொள்ளுவோம், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.